கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதிதாய் கேட்பவர்களாக இருப்பீர்களானால் உங்களை அன்புடன் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
வேத வசனங்களை ஆவலோடு கேட்டு உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்று முதல் எஸ்ராவின் புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எஸ்ராதான் இந்த புத்தகத்தை எழுதியது. எஸ்ரா தனது செயலுக்கு தக்கதான மதிப்பை பெற்றுக்கொள்ளாத ஒருவர் என்று சொல்லலாம். இந்த எஸ்ரா இல்கியா எனும் பிரதான ஆசாரியனுடைய சந்ததியிலே வந்தவன் என்று எஸ்ரா 7:1 பார்க்கிறோம். இந்த இல்கியா தான் 2:34-14 யோசியாவின் காலத்திலே நியாயப்பிரமாணத்தை கண்டெடுத்தவன். எஸ்ரா ஒரு ஆசாரியனாய் இருந்தாலும் ஜனங்கள் சிறைப்பிடிப்பில் இருந்த காரணத்தினாலே தனது பணியை நிறைவேற்ற முடியாதவனாய் இருந்தான். அங்கே தேவாலயம் இல்லை, அது அழிக்கப்பட்டுவிட்டது. என்றாலும் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதிலே தனது நேரத்தை செலவு செய்தான். இஸ்ரா 7:6 சொல்லும்பொழுது, கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரா ஒரு எழுப்புதலின் தலைவனாயிருந்தான் என்று சொல்லலாம். இஸ்ரா கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தபடியினாலே அந்த எழுப்புதல் உண்டாயிற்று. இதை குறித்து நெகேமியா 8:1 நாம் பார்க்கலாம். இஸ்ராதான் 1:2 மேலும் 119 எழுதியிருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. இஸ்ராதான் 10 யூதர்கள் இருந்தாலும் கூடி தேவனை ஆராதிப்பதற்காக என்று சிறு சிறு ஜப ஆலயங்களை ஆரம்பித்தவர் என்று கூறலாம். வேத பாரகரின் வரிசையை துவக்கினவரும் இந்த இஸ்ராவே. இஸ்ராதான் வேத வாக்கியங்களை வரிசைப்படுத்தும் பணியிலே ஈடுபட்டதும் சங்கீதங்களை ஒழுங்குபடுத்தினவருமாயிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. வேதவசனத்தை ஆராய்ந்து படிப்பதிலே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணிய முதல் மனிதர் இஸ்ரா. ஆம் பிரியமானோர்களே, இன்றைக்கும் வேதவசனம் முறையாக கற்றுக்கொள்ளப்படும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலோ ஒரு சமுதாயத்திலேயோ எழுப்புதல் உண்டாகிறது. இந்நாட்களிலே உண்மையான எழுப்புதல் இல்லை. டிஎல் மூடி எனும் தேவ மனிதர் சொல்லும்பொழுது, அடுத்த எழுப்புதல் என்பது வேதவசனத்தை படிப்பதை குறித்து உண்டாகும் என்று கூறினார். இயக்கங்களின் மூலமாகவும் செயல் திட்டங்களின் மூலமாகவும் மேலும் சில தந்திரங்களின் மூலமாகவும் எழுப்புதலை உண்டு பண்ண முயற்சித்தவர்கள் தோல்வி கண்டு விட்டார்கள். ஜனங்கள் கர்த்தருடைய வேத வசனத்திற்கு திரும்பும் பொழுதே அங்கே எழுப்புதல் உண்டாகும். எஸ்ரா புத்தகத்தின் கருத்தே கர்த்தருடைய வார்த்தைதான். இந்த சிறிய புத்தகத்திலே 10 இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 3:1 பாருங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1 கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே அவன். இஸ்ரா 3:2 அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாவேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். இஸ்ரா 6:14 அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்த சஷ்டா என்பவருடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். மேலும் அதே 18 பாருங்கள். மோசேயின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின்படியும் லேவியரை அவர்கள் முறை வரிசையின்படியும் நிறுத்தினார்கள். இஸ்ரா 7:6 இந்த இஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். மேலும் 7:10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இஸ்ரா 7:14, நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும். மேலும் இஸ்ரா 9:4 பாருங்கள், அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவருடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோடே கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திபலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இஸ்ரா 10:3-5 பாருங்கள், இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம், நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. 5, அப்பொழுது எஸ்ரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிடச் சொன்னான். அவர்கள் ஆணையிட்டார்கள். இந்த ஜனங்களின் சமுதாய, சமய, வியாபாரம் மற்றும் அரசியல் தொடர்பான காரியங்களிலே கர்த்தருடைய வார்த்தை காணக்கூடியதாயிருந்தது. இந்த இஸ்ரா புத்தகத்தின் கருத்து வசனம் இஸ்ரா 9:4 மேலும் 10:3 பார்க்கலாம். இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்று நாம் பார்க்கிறோம். 10:3 நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனை என்று நாம் வாசிக்கிறோம். டாக்டர் ஜேம்ஸ் கிரே என்பவர் சொல்லும்பொழுது, பாபிலோனுக்கு யூத ஜனங்கள் சிறைப்பிடித்துச் செல்லப்பட்ட பொழுதும் ஒரு தேசமாக அவர்கள் மனம் திரும்பவில்லை, எனவே முழு தேசமும் மீண்டும் நிலைநிறுத்தப்படவில்லை. இஸ்ரவேலின் புத்தகத்தை நாம் வாசிக்கும்பொழுது, கோரேசின் ராஜா பெர்சியாவின் அரசனாயிருந்த நாட்களிலே சிறைப்பிடிப்பில் இருந்த யூதர்கள் எருசலேமிற்கு திரும்பிச் சென்று தேவாலயத்தை கட்டும்படியான கட்டளையை பெற்றார்கள். ஆனால் சுமார் 50,000 யூதர்கள் மட்டுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார்கள். அப்படி திரும்பிச் சென்றவர்களிலேயும் ஆசாரியர்கள், லேவியர்கள் மற்றும் தாழ்ந்த தருத்திர நிலைமையிலே உள்ள மக்களே அதிகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சரித்திர புத்தகங்களின் வரிசையிலே கடைசி புத்தகம் இஸ்ராவின் புத்தகம். 2 புத்தகத்தை நாம் நிறைவு செய்யும் பொழுது, தெற்கு ராஜ்யமாகிய யூதா 70 சிறைப்பிடிப்பிற்குள்ளே கடந்து சென்றது என்று பார்த்தோம். இவ்வாறு அவர்கள் சிறைப்பிடிப்பிற்குள்ளே சென்ற பிறகு இஸ்ரா தொடர்ந்து சரித்திரத்தை சொல்லாமல் அதற்கு இடையிலே என்ன நடந்தது என்பது தெரியாது. சிறைப்பிடிப்பிற்கு பின்னாலே உள்ள சரித்திரத்தை சொல்லும் 3 புத்தகங்கள் நமக்கு உண்டு. இஸ்ரா, நெஹேமியா, எஸ்தர். அது மட்டுமல்ல, 3 தீர்க்க தரிசன புத்தகங்களும் உண்டு. ஆகாய், சகரியா, மல்கியா. இஸ்ராவும் நெஹேமியாவும் ஒரே காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள். இஸ்ரா ஒரு ஆசாரியன், நெஹேமியா சாதாரணமான ஒரு மனிதன். எருசலேமிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக 2 பேரும் கரம் கோர்த்து பணி செய்தார்கள். எருசலேமின் அலங்கமும் எருசலேமின் தேவாலயமும் திரும்ப கட்டப்படுவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் இருவருமே. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் உலகத்திலே மக்களை கர்த்தருக்குள்ளே கட்டுவதற்காக ஊழியர்கள் மட்டும் முயற்சி எடுத்தால் அதிலே பயனில்லை. மற்ற பணியிலே இருக்கிற விசுவாசிகளும் கரம் கொடுக்கும் பொழுதுதான் சிறப்பாக அந்த பணியை செய்து முடிக்க முடியும். அதுவே கர்த்தருடைய சித்தம் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. நீங்கள் வெவ்வேறு விதமான பணியை செய்து கொண்டே கர்த்தருடைய ஊழியத்திற்கு பல்வேறு விதமாய் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறீர்கள். சிலர் நேரத்தை கொடுக்கிறீர்கள், சிலர் தாளந்தை கொடுக்கிறீர்கள். இதன் விளைவாகத்தான் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆகாயும் சகரியாவும் இணைந்து வேலை செய்கிறார்கள். ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கரம் கொடுக்கும்படியாக அவர்கள் ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஆலயம் திரும்ப கட்டப்படுவதும் ஆராதனை பொருட்கள் ஆங்காங்கே வைக்கப்படுவதும் ஆகாயின் ஒரு பாரமாயிருந்தது. ஆகாய் மிக சாதாரணமான ஒரு மனிதன், உணர்ச்சி வசப்படும்படியாக எழுதுகிறவனும் அல்ல, அல்லது புலமை உடையவனும் அல்ல. ஆனால் செய்யப்பட வேண்டிய காரியங்களை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒருவர். சகரியா ஒரு சொப்பனக்காரன் என்று சொல்லலாம். ஆகாய் தனது கால்களை தரையிலே ஊன்றியவராயிருந்தார். சகரியா தனது தலையை மேகத்தினுள்ளே வைத்திருந்தார் என்று சொல்லலாம். உதாரணமாக ஒரு கூடையிலே ஒரு பெண் வானத்திலே செல்வதை பார்த்தார். ஆனால் ஆகாய் அப்படிப்பட்ட எதையும் பார்க்கவில்லை. சகரியா ஒருபொழுதும் தேவாலயத்தின் அளவுகளை குறித்து அக்கறைப்பட்டுக் கொள்ளவில்லை. ஆகாயும் சகரியாவும் இஸ்ராவும் நெகேமியாவும் போல இணைந்து பணி செய்தார்கள். நடைமுறைக்கு ஏற்ற காரியங்களை பேசுகிற ஒருவரும் புலமையுடைய ஒருவரும் இணைந்து செல்ல வேண்டும். தேவனே அவர்களை அவ்விதமாய் இணைத்திருந்தார். தீர்க்க தரிசன புத்தகங்களான ஆகாயும் சகரியாவும் இஸ்ராவின் புத்தகத்தை படிக்கும்பொழுதே நாம் சேர்த்து படிக்க வேண்டிய புத்தகங்கள். பாருங்கள் எஸ்ரா 5:1. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா எனும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இஸ்ரவேலின் புத்தகத்திலே இரண்டு பிரிவுகள் உண்டு. முதல் 6 அதிகாரங்களிலேயும் பாபிலோனிலிருந்து யூத ஜனங்கள் செருபாபிலின் தலைமையிலே திரும்பி வரும் காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 50,000 மக்கள் திரும்பி வந்தார்கள். அடுத்ததாக 7:10 வரைக்கும் இஸ்ரவேலின் தலைமையிலே திரும்பி வந்த யூத ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது சுமார் 2,000 ஜனங்கள் இஸ்ரவேலோடு வந்தார்கள். இப்பொழுது எஸ்ரா 1:1 பாருங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1 வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே அவன் எடுத்தவுடனேயே எஸ்ரா கர்த்தருடைய வார்த்தை குறித்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். மட்டுமல்ல, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசை குறித்தும் நாம் பார்க்கிறோம். பழங்கால உலகத்திலே வெளிச்சத்தை பெற்ற அரசர்களுள் ஒருவர்தான் இந்த கோரேஸ். கோரேஸ் பிறக்கும் முன்னதாக பெயரிடப்பட்டவன் என்று சொல்லலாம். அவன் பெர்சியாவின் அரசனாவதற்கு சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கர்த்தர் அவனை குறித்து சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44:28 பாருங்கள். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஏசாயா 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. கோரேஸ் அரசன் ஒரு வகையாய் சொல்ல வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாயிருக்கிறான். இந்த கோரேஸ் ராஜாவின் அரண்மனையிலேதான் தானியேல் பணி செய்து வந்தார். அந்த காலகட்டத்திலேதான் உண்மையான தேவனை குறித்த அறிவு இந்த கோரேசிற்குள்ளே வந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போகும்படியாக கோரேசு கட்டளை பிறப்பித்த பொழுது தான் என்ன செய்கிறேன் என்பதை அறிந்துதான் செயல்பட்டான். இஸ்ரா 1:1 நாம் பார்ப்பது போல எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி என்று வாசிக்கிறோம். இந்த கோரேஸ் ராஜாவின் ஆளுகையின் காலங்களிலேதான் தானியேல் உன்னதமான தீர்க்க தரிசனங்களை கொடுத்தார். இஸ்ரவேலை குறித்த 70 வாரங்கள் பற்றிய தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதும் அந்த காலகட்டத்திலேதான். வேத புத்தகத்திலே 1/4 கொடுக்கப்பட்ட காலத்திலே தீர்க்க தரிசனமாயிருந்தது. அவற்றிலே பெரும்பான்மையான பகுதிகள் இப்பொழுது நிறைவேறிவிட்டது. இஸ்ரா 1:1 அப்படிப்பட்ட ஒரு நிறைவேறுதல்தான். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்த கிட்டத்தட்ட 300 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை குறித்தும் சுமார் 300 தீர்க்க தரிசனங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவற்றை நான் எண்ணி பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக 4 காரியங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக அவர் பெத்லகேமிலே பிறப்பார். மீகா 5:2 பார்க்கிறோம். அவர் ஒரு நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று நியாயாதிபதிகள் 13:5 பார்க்கிறோம். அவர் எகிப்திலிருந்து அழைக்கப்படுவார் என்று ஓசியா 11:1 பார்க்கிறோம். ராமாவிலே அழுகையின் கூக்குரல் எழும்பும் என்று சொல்லி எரேமியா 31:15 நாம் பார்க்கிறோம். இந்த எல்லா வசனங்களையும் ஒன்று பொருத்தித்தான் மத்தேயு கிறிஸ்துவின் பிறப்பின் சரித்திரத்தை எழுதியிருக்கிறார். அப்படி நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள்தான் மத்தேயு 2:2. இஸ்ரா 1:1 நிறைவேறிய ஒரு தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் ஜனங்களின் 70 ஆண்டுகால சிறையிருப்பு முடிவடைந்தது. கட்டளை கொடுக்கப்பட்டது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்புகிறார்கள். சொல்லப்போனால் மிக குறைவான மக்களே திரும்பி வந்தார்கள். இஸ்ரா 1:2 பாருங்கள். பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இந்த கோரேஸ் ராஜாவின் கட்டளை மிக முக்கியமானது. முதலாவதாக பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் தான் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரளினார் என்று கூறினான். புரிந்து கொண்டீர்களா? கர்த்தரே ஒரு தேசத்திற்கான அதிகாரியை நியமிக்கிறார். அதை கோரேஸ் ராஜாவும் உணர்ந்தவனாயிருந்தான். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே பொறுப்பிலே இருக்கிறவர்களிலே எத்தனை பேர் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பதவி தேவனால் கொடுக்கப்பட்டது என்ற உணர்வோடு இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அறிந்தாலும் சரி, அறிந்திராவிட்டாலும் சரி, தேவனே அதிகாரங்களை கொடுக்கிறார். மேலும் கோரேசு சொல்லும்பொழுது பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் என்று குறிப்பிடுகிறார். இது எஸ்ரா, நெகேமியா, தானியேல் இவர்கள் பயன்படுத்தும் ஒரு வார்த்தை. எருசலேம் வீழ்ச்சியடைந்த பிறகு, எருசலேம் அழிக்கப்பட்ட பிறகு, கேருபீன்கள் நடுவிலே வாசமணினவரான தேவாதி தேவன் எருசலேமின் ஆலயத்திலே இருக்கிறார் என்று சொல்லப்படவில்லை. தேவனுடைய மகிமை கடந்து போய்விட்டது. தேவனுடைய மகிமை எருசலேமை விட்டு கடந்து சென்றதை எசேக்கியேல் தனது தரிசனத்திலே கண்டார். எனவேதான் தேவன் பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். எருசலேமிலிருந்து கர்த்தருடைய மகிமை விலகி போனதை எசேக்கியேல் தனது தரிசனத்திலே கண்டார். அது தேவாலயத்திலிருந்து எழும்பி ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்புவார்களா என்று, விக்கிரக வணக்கத்திலிருந்து திரும்புவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்ததை தெளிவுபடுத்துகிறது. ஆனால் அவர்கள் திரும்பவில்லை. அந்த கர்த்தருடைய மகிமையானது எருசலேம் பட்டணத்திற்குள்ளே சென்றது. அங்கேயும் கர்த்தர் காத்திருந்தார் என்று சொல்லலாம். ஆனால் ஜனங்களோ கர்த்தரண்டை திரும்பவில்லை. பின்னர் அந்த கர்த்தருடைய மகிமை ஒலிவு மலைக்கு கடந்து சென்றது. அங்கேயும் கர்த்தர் காத்திருந்தார். ஆனாலும் ஜனங்கள் அப்பொழுதும் கர்த்தரிடமாய் திரும்பவில்லை. எனவே மீண்டுமாக கர்த்தருடைய மகிமை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதற்கு பின்னர் அது காணப்படவில்லை. ஒரு நாள் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் நான் வாசிப்பது போல, இயேசு கிறிஸ்து சவுக்கோடு கூட தேவாலயத்திற்குள்ளே சென்று அதை சுத்திகரித்தார். ஷக்கீனா மகிமை தேவாலயத்திலே காணப்படாவிட்டாலும் அவர் மனித சரீரத்திலே வெளிப்பட்டார். இயேசு தனது மகிமையெல்லாம் துறந்து பூலோகத்திற்கு வந்தார். அவர் தேவனில் தேவனாய் மனிதனில் மனிதனாய் இருந்தார். அந்த அவருடைய மகிமையானது மூடப்பட்டதாய் இருந்தபடினாலே அவர் புறக்கணிக்கப்பட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஜனங்கள் அவரை சிலுவையிலே அடித்த பொழுதும் அவரே ராஜாதி ராஜாவாயிருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்திலே அவர் ராஜாவாக பிறந்தார், ராஜாவாக வாழ்ந்தார், ராஜாவாக அற்புதங்களை செய்தார். ராஜாவைப் போலவே அவர் மக்களுக்கு போதித்தார். அவர் ராஜாவைப் போலவே கைது செய்யப்பட்டார், விசாரிக்கப்பட்டார். ஒரு ராஜாவாக அவர் சிலுவையிலே மரணமடைந்தார். ஒரு ராஜாவைப் போலவே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். ராஜாவைப் போலவே அவர் உயிரோடு எழுந்து ராஜாதி ராஜாவாக பரலோகத்திற்கு திரும்பினார். மீண்டுமாக அந்த ராஜாதி ராஜா திரும்ப வரப்போகிறார். அவரே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:15 பாருங்கள். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். இன்று அவரே பரலோகத்திலே ஆண்டவராயிருக்கிறார். அவரை காணுவதற்காக நீங்கள் பெத்லேமிற்கு செல்ல வேண்டியதில்லை. அவர் பரலோகத்திலே இருக்கிறார். தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். ஷக்கினா மகிமை பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது தேவன் தமது ஜனங்களை புறஜாதியாருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு அனுப்பினார். இஸ்ரேல் ஜனங்களின் தேவனாயிருந்தவர் இப்பொழுது பரலோகத்தின் தேவனானார். இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொள்ளும் முன்பதாகவும் அவர் பரலோகத்தின் தேவனாகவே இருந்தார். மீண்டுமாக ஒரு நாள் எருசலேமிலே வந்து இந்த பூமியிலே ஜனங்களை ஆளும்படியாய் வரப்போகிறார். அப்பொழுது எருசலேம் மீண்டுமாக மகாராஜாவின் நகரமாகும். எஸ்ரா 2:2 நாம் பார்க்கும்பொழுது கோரேசு மிக தெளிவாக சொல்கிறார், பரலோகத்தின் தேவனாய கர்த்தர்தான் யூதாவில் உள்ள எருசலேமிலே தமது ஆலயத்தை கட்டும்படியாக கோரேசுவுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்திலே புறஜாதியான மக்களுக்கு கோரேசு ராஜாவாயிருந்தார். தானியலுடைய ஊழியத்தை நிமித்தமாக இந்த கோரேசு ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை அறிந்து கொண்டவராயிருந்தார் என்று நாம் திட்டமாக சொல்லலாம். இப்பொழுது பாபிலோனிலே சிறையில் இருந்த யூதர்கள் எருசலேமிற்கு திரும்ப சென்று எருசலேமையும் தேவாலயத்தையும் கட்ட அவன் அனுமதி கொடுக்கிறான். இஸ்ரா 3:3 பாருங்கள். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். நன்றாக கவனிங்கள். பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படியாக தனக்கு தேவன் கட்டளையிட்டார் என்று கோரேசு சொன்னாலும், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்பொழுது அதை ஒரு கட்டளையாக கொடுக்கவில்லை, அவர்களுக்கு அனுமதி வழங்குவது போலவே கூறுகிறான். திரும்ப செல்வதற்கு மக்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. எருசலேமிற்கு சென்று தேவாலயத்தை திரும்ப கட்டச் செல்லாதவர்கள் அந்த பணிக்கான பொன், வெள்ளி மற்றும் விலையேறிந்த பொருட்களினாலே காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. பாருங்கள், இஸ்ரா முதலாம் அதிகாரம் 5:6. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு போகும்படி யூதா, பென்னிமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழுமினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி வெள்ளி பனிமூட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஏற்கனவே நான் கூறியது போல மிக குறைந்த சதவீதமான மக்களே எருசலேமிற்கு திரும்பிச் சென்றார்கள். நாம் அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை. அப்படி அவர்கள் புறப்பட்டு போகாமல் இருந்ததற்கான பல நல்ல சாக்கு போக்குகளை வைத்திருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் திரும்பச் செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். ஆனால் சிலர் அப்படி திரும்பச் செல்லும் வாய்ப்பை இழந்து போனார்கள். அவர்கள் பாபிலோனிலேயே தங்கிவிட்டார்கள். அநேகர் அங்கே சிறந்த முறையிலே கொடியேறி வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லலாம். அநேகர் செல்வ செழிப்பு பெற்றிருந்திருப்பார்கள். எனவே அவர்களுக்கு திரும்பி செல்ல மனமில்லை. தாங்கள் திரும்பி செல்வது அந்த நேரத்திலே கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று ஒரு வேளை யோசித்திருக்கலாம். அல்லது அந்த குறிப்பிட்ட காலம் தேவனுடைய திட்டத்திலே அவர்கள் திரும்பி செல்வதற்கு உகந்த நேரம் அல்ல என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் பின்னான காலங்களிலே நாம் எஸ்தரின் சரித்திரத்தை படிக்கும் பொழுது அங்கே பாபிலோனிலே தங்கியிருந்தவருடைய வாழ்க்கை நிலைமையை குறித்து வாசிக்கிறோம். அது மிக சந்தோஷமான ஒரு சரித்திரம் அல்ல. அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் அங்கே தங்கியிருந்தது நிச்சயமாகவே கர்த்தருடைய சித்தம் அல்ல. இந்த குறிப்பிட்ட பகுதியிலே நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பாபிலோனிலிருந்து எருசலேமிற்கு திரும்பிச் சென்றவர்களுக்கும் அங்கே தங்கிவிட்டவர்களுக்கும் இடையிலே எந்த பகை உணர்வோ ஒருவரை குறித்து ஒருவர் குறை பேசியதாகவோ தெரியவில்லை. அங்கேயே தங்கியிருந்தவர்கள் புறப்பட்டுச் சென்ற கூட்டத்து மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் செய்தார்கள். அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அனுப்பினார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நாம் இந்த இடத்திலே மற்றும் ஒரு சத்தியத்தையும் புரிந்து கொள்ளலாம். எல்லாரையும் தேவன் தூரமான இடத்திலே போய் பணி செய்யும்படியாக அழைக்கவில்லை. நான் வேதசாஸ்திர கல்லூரிக்காக வட இந்தியாவிலே போய் கல்வி கற்றாலும், என்னுடைய இளம் வயதிலே வட இந்தியாவிலே போய் பணி செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தாலும், கர்த்தர் வட இந்தியாவிலே போய் பணி செய்வதற்கு என்னை அழைக்கவில்லை. பல ஆண்டு காலமாக ஏன் எனக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கவில்லை என்று நான் எண்ணியதுண்டு. ஆனால் இப்பொழுதுதான் ஆண்டவருடைய நோக்கத்தை பூரணமாக நான் புரிந்து கொள்கிறேன். அதே சமயம் என்னோடு கூட கல்வி பயின்ற ஒரு சகோதரன் கல்வி கற்ற நாட்களிலே சுற்றியிருந்த அநேக மக்களுக்கு ஊழியம் செய்தார். தொடர்ந்து கல்லூரி படிப்பிற்கு பின்னரும் அங்கேயே தங்கியிருந்து பெரிய ஒரு ஊழிய ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி எண்ணற்ற மக்களை இன்றைக்கும் கர்த்தருக்குள்ளே வழிநடத்தும் பணியிலே கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சிலரை ஆண்டவர் ஊழியத்திற்காக தூரமாக அனுப்புகிறார். சிலரை அப்படி அனுப்புகிறவர்களை தாங்கும் பணியிலே பயன்படுத்துகிறார். வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே தேவன் அருமையான அநேக ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். என்னை ஆண்டவர் அப்படிப்பட்ட இடங்களுக்கு அழைக்காதபடினாலே அப்படிப்பட்ட இடங்களிலே பணி செய்கிறவர்களை நான் தாங்கக்கூடாது என்பதல்ல. உங்களையும் ஒருவேளை தேவன் தூரமான இடத்திற்கு செல்லும்படியாக அழைக்கவில்லை. ஆனாலும் தூரமான இடங்களுக்கும் ஆண்டவருடைய வசனம் செல்லும்படியாக டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களை நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜபத்தினாலும் ஈகையினாலும் நீங்கள் உற்சாகப்படுத்துவது அந்த பணியிலே உங்களுடைய பங்கை நிறைவேற்றுகிறதாகும். சிலரை கர்த்தருடைய தேசத்தின் எல்கைகளிலே பாதுகாப்பு படையிலே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தாங்கும் பலர் தேசத்தின் உள்பக்கத்திலே இருக்கிறோம். அதே போலத்தான் கர்த்தருடைய பணியிலேயும் முன்வரிசையில் சிலர் நிற்கிறார்கள். சிலர் பின்னாலே இருந்து ஜபத்தினாலேயும் தேவைகளை சந்திப்பதிலேயும் தாங்கி வருகிறார்கள். இஸ்ராவின் காலத்திலே எருசலேமிற்கு திரும்பிச் செல்லாத மக்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து திரும்பிச் சென்ற மக்களுக்கு தேவையான காரியங்களை கொடுத்தார்கள். எருசலேமிற்கு திரும்பிச் சென்ற மக்களில் பெரும்பான்மையானோர் ஏழை எளிய மக்களாய் இருந்தார்கள். 5 நாம் பார்க்கும்பொழுது, அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா, பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழுமினார்கள் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 25:9 பாருங்கள். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலத்திலே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை தேவன் வழிநடத்துவதை புரிந்து கொண்டு ஒரு கூட்ட மக்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். நிகழ்ச்சி கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலே ஆழமாக நம்முடைய மனதிலே நாம் பதித்துக் கொள்ள வேண்டிய முதல் காரியம், எல்லா அதிகாரங்களையும் தேவனே ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு தேசத்திற்கோ ஒரு ராஜ்யத்திற்கோ தலைமை பொறுப்பிலே மனிதர்களை நியமிப்பது இன்றைக்கும் கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. கோரேஸ் ராஜா உணர்ந்து கொண்டது போல இன்றைக்கும் உலகத்திலே பொறுப்பிலே இருக்கிற ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்வார்கள் என்றால் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க முடியும். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். எத்தனை ஆண்டுகள் கடந்து சென்று அது நிறைவேறும் என்பது முக்கியமல்ல, கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் அதை செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் ஏதாவது வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு காத்திருங்கள், ஸ்தோத்திரத்தோடு காத்திருங்கள். மூன்றாவதாக, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் கோரேசை தான் பொருட்படுத்து எருசலேமிலே தமது ஆலயத்தை கட்டும்படியாக கட்டளை கொடுத்தார். ஆனால் கோரேசு அதை பொருட்படுத்த செய்யவில்லை, ஜனங்களைத்தான் அனுப்பினான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் செயல்பட்டு நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை நிறைவேற்றாமல் மற்றவர்கள் அந்த பொறுப்பை செய்யும்படியாக நாம் நம்முடைய பொறுப்பை கடத்தி விடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் செய்யும்படியாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் தைரியமாக முழு பலனோடு செயல்படும் பொழுது கர்த்தரே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இறுதியாக, கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக கர்த்தர் யாருடைய மனதிலே ஏவுகிறாரோ அவர்கள் எழும்பி செல்கிறார்கள். அப்படி செல்கிறவர்களை பின்னாலே இருந்து தாங்க வேண்டியது பின்னாலே தங்கியிருக்கிறவர்களுடைய பொறுப்பு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இஸ்ராவின் புத்தகத்திலே முதல் 6 வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எது எது பொருத்தமானதோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவர்களாய் வாழ எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் நீர் விரும்புகிற மாற்றங்களை தீர்மானங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய சித்தத்தின் மையத்திலே காக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோபான் 16:20.